நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கொள்ளு மற்றும் கொண்டைக்கடலை சாகுபடி முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிறு வகைகள் துறை பேராசிரியர் முனைவர் கே ஆர் லதா அவர்கள் கூறுகிறார். கேளுங்க.
கொள்ளு. வறட்சியை தாங்கி வளரும் கொள்ளு மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. இது ஒரு குளிர்கால பயிராகும். தமிழ்நாட்டில் கொள்ளு சுமார் 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. தர்மபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பெருமளவில் பயிர் செய்யப்படுகிறது. இது சிறந்த மருத்துவ பயிராகவும் கருதப்படுகிறது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைத் தவிர தமிழகம் முழுவதும் மானாவாரியாக பயிர் செய்ய ஏற்றது. ரகங்கள் கோ1. இந்த ரகம் முதுகுளத்தூரிலிருந்து தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்ட ரகம். வயது 110 நாட்கள். மானாவாரி சாகுபடிக்கு உகந்த ரகம். ஹெக்டருக்கு 600 கிலோ மகசூல் கிடைக்கும். பையூர் 1. இந்த ரகம் மேட்டூரிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ரகம். வயது 110 நாட்கள். தர்மபுரி, மதுரை, ராமநாதபுரம், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் மானாவாரியாக பயிர் செய்ய உகந்த ரகம். ஹெக்டருக்கு 650 கிலோ மகசூல் கிடைக்கும். பையூர் 2. இந்த ரகம் கோ1 ரகத்தை காமா கதிர்கள் கொண்டு சடுதி மாற்றம் செய்து உருவாக்கப்பட்ட ரகம். வயது 105 நாட்கள். தமிழ்நாட்டின் அனைத்து மானாவாரி பகுதிகளிலும் பயிரிட உகந்த ரகம். ஹெக்டருக்கு 870 கிலோ மகசூல் கிடைக்கும். பயிர் மேலாண்மை. நிலம் தயாரித்தல். நிலத்தை புளித்துவிட நன்கு உழ வேண்டும். விதை அளவு. ஹெக்டருக்கு தனிப்பயிராக பயிரிட 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி. கார்பன்டாசிம் அல்லது திறம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கலக்கவும், அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் கலக்கவும், அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் கலக்கவும். ரைசோபியம் விதை நேர்த்தி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொள்ளு பயிருக்கென்று தெரிவு செய்யப்பட்ட ரைசோபிய ராசியுடன் பாஸ்போபாக்டீரியா மற்றும் PGPR நுண்ணுயிர் உரங்களை 10 கிலோ விதைக்கு ஒவ்வொரு நுண்ணுயிர் உரத்திலும் 1 பாக்கெட் அதாவது 200 கிராம் என்ற அளவில் அரிசி கஞ்சியில் கலந்து கலவை தயார் செய்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்தி பின் விதைக்க வேண்டும். குறிப்பு: உயிரியல் பூசணக்கொல்லி காரணிகளும் நுண்ணுயிர் உரங்களும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகும். முதலில் உயிரியல் பூசணக்கொல்லி காரணிகளுடன் விதை நேர்த்தி செய்த பின் ரைசோபியம் விதை நேர்த்தி செய்யவும். பூசணக்கொல்லிகளும் உயிரியல் பூசணக்கொல்லி காரணிகளும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகாது. பூசணக்கொல்லி விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து நுண்ணுயிர் உர விதை நேர்த்தி செய்யவும். விதைப்பு: கை விதைப்பு மூலம் நிலம் முழுவதும் சீராக தூவ வேண்டும். அல்லது வரிசை பயிராகவும் பயிரிடலாம். இடைவெளி: வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. உரமிடுதல்: விதைப்பதற்கு முன் அடியுரமாக ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரமிடவும். தலைச்சத்து: ஹெக்டருக்கு 12.5 கிலோ, மணிச்சத்து 25 கிலோ மற்றும் 12.5 கிலோ சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களை இட வேண்டும். களை கட்டுப்பாடு மற்றும் பின் செய் நேர்த்தி: 20 முதல் 25 நாட்களுக்குள் களை கொத்து மூலம் 1 முறை களை எடுக்க வேண்டும். அறுவடை: அனைத்து காய்களும் முதிர்ச்சி அடைந்தவுடன் அறுவடை செய்தல் வேண்டும். காய்களை கதிரடித்து விதைகளை பிரிக்க வேண்டும். கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலை குளிர்பருவ பயிராக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பரவலாகவும், ஈரோடு, சேலம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் கரிசல் மண்ணிலத்தில் பயிர் செய்யப்படுகின்றது. சராசரியாக ஹெக்டருக்கு 678 கிலோ மகசூல் தரவல்லது. கொண்டைக்கடலையில் தேசி கடலை மற்றும் காபூலி கடலை என்னும் 2 வகைகள் உள்ளன. காபூலி கடலை வெள்ளையாகவும் அளவில் பெரியதாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் தேசி கடலை வகைதான் தற்போது பரவலாக பயிரிடப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேசி கடலையில் இதுவரை கோ1, கோ2, கோ3 மற்றும் கோ4 ரகங்களை வெளியிட்டுள்ளது. இவை வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், கரூர், தர்மபுரி, புதுக்கோட்டை, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மானாவாரியாக பயிரிட ஏற்றது. கொண்டை கடலை ரகங்கள் கோ1 கோயம்புத்தூரிலிருந்து தனிவழி தேர்வு செய்யப்பட்ட ரகம், வயது 100 நாள், மானாவாரியாக பயிரிட உகந்த ரகம், ஹெக்டருக்கு 700 கிலோ மகசூல் தரவல்லது. கோ2 G62-404 தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்ட ரகம், வயது 90 நாட்கள், வாடல் மற்றும் பூங்கொத்து நோய்களை தாங்கி வளரக்கூடியது. மானாவாரியில் கோ1 என்ற ரகத்தை காட்டிலும் 25% அதிக மகசூல் தரவல்லது. மானாவாரியில் ஹெக்டருக்கு 980 கிலோ மகசூல் கிடைக்கும். கோ3 மகாராஷ்டிரா ரகத்திலிருந்து தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்ட ரகம், வயது 85 நாட்கள், வேரழுகள் மற்றும் வாடல் நோயை தாங்கி வளரும் தன்மையுடையது. ஹெக்டருக்கு 1000 கிலோ மகசூல் தரவல்லது. கோ4 ICC-42 மற்றும் ICC-122-37 என்ற ரகங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ரகம், வயது 80-85 நாட்கள், பருமனான தேசி விதைகள், 100 விதைகள், 30-32 கிராம் எடையுடையது. வேரழுகள் நோயை தாங்கும் தன்மையுடையது. 85 நாட்களில் முதிர்வடையக்கூடியது. விளைச்சல் ஹெக்டருக்கு 1000-1150 கிலோ. பருவம் நவம்பர் டிசம்பர், அதாவது குளிர்காலம். விதையளவு கோ2 தனிப்பயிராக பயிரிட ஹெக்டருக்கு 45 கிலோ, கோ3 தனிப்பயிராக பயிரிட ஹெக்டருக்கு 90 கிலோ, கோ4 தனிப்பயிராக பயிரிட ஹெக்டருக்கு 75 கிலோ விதை தேவை. விதை நிறுத்தி கார்பன்டாசிம் அல்லது திறம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கலக்கவும், அல்லது ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் கலக்கவும், அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் கலக்கவும். ரைசோபியம் விதை நேர்த்தி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொண்டை கடலை பயிருக்கென்று தெரிவு செய்யப்பட்ட கோ B13 ரைசோபிய ராசியுடன் பாஸ்வோ பாக்டீரியா மற்றும் PGPR நுண்ணுயிர் உரங்களை 10 கிலோ விதைக்கு ஒவ்வொரு நுண்ணுயிர் உரத்திலும் 1 பாக்கெட், அதாவது 200 கிராம் என்ற அளவில் அரிசி கஞ்சியில் கலந்து கலவை தயார் செய்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்திய பின் விதைக்க வேண்டும். உயிரியல் பூசணக்கொல்லி காரணிகளும் நுண்ணுயிர் உரங்களும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகும். முதலில் உயிரியல் பூசணக்கொல்லி காரணிகளுடன் விதை நேர்த்தி செய்த பின் ரைசோபியம் விதை நேர்த்தி செய்யவும். பூசணக்கொல்லிகளும் உயிரியல் பூசணக்கொல்லி காரணிகளும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகாது. பூசணக்கொல்லி விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து நுண்ணுயிர் உர விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல். நிலத்தை 3-4 முறை புழுதிபட நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு உரத்தை போட்டு நிலத்தை பாத்திகளாகவோ பார்களாகவோ அமைத்தல் வேண்டும். உரமிடுதல் அடியுரமாக 1 ஹெக்டருக்கு மானாவாரி பயிராக இருந்தால் 12.5 கிலோ தலைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, 12.5 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 10 கிலோ கந்தகச்சத்து இட வேண்டும். குறிப்பு, மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகச்சத்தை இட வேண்டும். விதைப்பு வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். குழிக்கு 2 விதை வீதம் 1 அங்குல ஆழத்தில் ஊண்ட வேண்டும். முளைப்பு திறன் நன்கு உள்ள விதைகளை பயன்படுத்துவது நல்லது. களை கட்டுப்பாடு மற்றும் பின்சை நேர்த்தி விதைத்த 3 நாட்களுக்கு பின்னர் 1 ஹெக்டருக்கு பெண்டிமித்திலனை 500 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பின்னர் 20-25 நாட்கள் இடைவெளியில் 1 கைக்களை எடுக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கவில்லை எனில் விதைத்த 15வது மற்றும் 30வது நாட்களில் 2 கைக்களை எடுக்க வேண்டும். அறுவடை விதைத்த 85 நாட்களில் வினையியல் முதிர்ச்சி அடைகின்றன. அனைத்து காய்களும் முதிர்ந்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும். காய வைத்து மணிகளை பிரித்தெடுக்கவும். பூச்சி மேலாண்மை பச்சை காய்ப்புழு ஹெக்டருக்கு 12 ஹெலிகோவர்பா இனக்கவர்ச்சி பொறிகள் அமைத்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும். ஹெக்டருக்கு 50 பறவை தாங்கிகள் அமைத்து இறை விழுங்கிகளை ஊக்குவிக்க வேண்டும். ஹெக்டருக்கு பச்சை காய்ப்புழு நச்சுயிரி NPV கரைசல் 1.5 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 5% வேப்பங்கொட்டை கரைசல் பூ மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் தெளித்தல் வேண்டும். 1 ஹெக்டருக்கு 0.75 மில்லி இண்டாக்சா கார்பு, 14.5 SC அல்லது 10 மில்லி எண்டோசல்பான் 35 EC என்ற அளவில் தெளித்தல் வேண்டும். நோய் பராமரிப்பு அஸ்கோகைட்டா கருகல் நோய், நோய்காரணி அஸ்கோகைட்டா ராபி, நோயின் அறிகுறிகள் தரைமேல் தோன்றும் தண்டு, இலை, காய் போன்ற பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் காய்களில் வட்ட வடிவ புள்ளிகள் தோன்றுகின்றன. தண்டுகள் மற்றும் இலை காம்புகளில் புள்ளி சற்று நீண்டிருக்கும். தண்டில் காணப்படும் புள்ளிகளினால் நோய் ஏற்பட்டு தண்டு ஒடிந்து விழுந்து காய்ந்துவிடும். இலைகளில் தோன்றும் புள்ளிகள் பெருத்து இணைந்து இலைப்பகுதியை அழித்து வெந்தது போன்ற தோற்றத்தை கொடுக்கும். பாதிக்கப்பட்ட இலைகள் கருஞ்சிவப்பு நிறத்தை பெற்றிருக்கும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு அருகில் உள்ள செடிகளும் விரைவில் பாதிக்கப்பட்டு காய்ந்து விடுகின்றன. மழைக்காலங்களில் நோய் தோன்றினால் வெகு விரைவில் பயிர் அழிக்கப்படுகிறது. புள்ளிகளின் மையத்தில் நுண்ணிய கரும்புள்ளிகள் பல உண்டாகும். அந்நுண்ணிய தடித்த புள்ளிகள் யாவும் பூசணத்து திரள்களே. இப்பூசணம் நோயிட்ட விதைகள் வழியாக பரவுகிறது. நோயிட்ட தாவர பகுதிகள் மூலம் அடுத்து வரும் பருவத்திற்கு பரவுகிறது. காற்றின் மூலமாக அருகிலுள்ள செடிகளுக்கு பரவுகின்றது. தடுப்பு முறைகள். இப்பூசணம் விதையிலுள்ளும் விதை மேலேயும் காணப்படுவதால் நோயில்லாத செடிகளிலிருந்து விதைகளை சேமிக்க வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டைஆக்சைடு என்கின்ற விகிதத்தில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். விதையினுள் காணப்படும் பூசண வளர்ச்சி அல்லது வித்துக்களை அளிப்பதற்கு 20 சென்டிகிரேட் வெப்பமுள்ள நீரில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் 35 சென்டிகிரேட் வெப்ப நீரில் 15 நிமிடங்கள் விதை நேர்த்தி செய்து எடுக்க வேண்டும். வாடல் நோய். நோயின் அறிகுறிகள்: செடியின் அடிப்பகத்தில் உள்ள முதிர்ந்த இலைகள் ஆரம்பத்தில் மஞ்சளாக மாறுகின்றன. பின்னர் அவை யாவும் வாடி தொங்கிவிடும். முதலில் முதிர்ந்த இலைகளும் அதன்பின் இளம் இலைகளும் வாடிவிடுகின்றன. நாளடைவில் இலைகள் யாவும் முதிர்ந்து விடுகின்றன. வாடிய செடியலை பிடுங்கி பார்த்தால் வேர்கள் வளர்ச்சி குன்றி காணப்படும். வாடிய செடியின் சாற்றுக்குழாய் தொகுதியை பூசண இலைகள் வளர்ந்து அடைத்து விடுகின்றன. பட்டையை உறுத்தி பார்த்தால் உட்புறத்தில் மண் நிறத்தில் கீற்றுகள் தென்படும். வெண்மை நிற பூசண வளர்ச்சி நோய் முற்றிய நிலையில் தண்டின் அடிப்பாகத்தில் தென்படும். செடிக்கு எடுத்து செல்லப்படும் உணவு சத்துக்கள் மற்றும் நீர் ஆகியவை வேர்பாகங்களிலிருந்து மேல் நோக்கி எடுத்து செல்வது தடைபடுகிறது. இதனால் வாடல் ஏற்படுவதற்கு சாதகமாகிறது. பூசணம் மண்ணில் தங்கியிருந்து வேர்களில் பூச்சிகள் அல்லது நூற்புழுக்கள் உண்டாக்கும் காயங்களின் மூலம் பரவுகிறது. விதைகளின் மூலமாகவும் பரவும் தன்மையுடையது. இப்பூசணம் மண்ணில் உள்ள அங்கக பொருள்களை உணவாக கொண்டு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மையுடையது. மண்ணில் காவிர அமில நிலை 7.6 to 8 இருக்கும் போது இந்நோய் அதிகமாக தோன்றும் இயல்புடையது. தடுப்பு முறைகள். விதை நேர்த்தி: 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி டால்கம் பவுடர் 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 10 கிராம் அல்லது கார்பன் டைஆக்சைம் 2 கிராம் அல்லது 4 கிராம் திரம் வீதம் கலக்கவும். உயிரியல் முறை: சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடியை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரம் அல்லது மணலில் கலந்து கடைசி உளவில் இட வேண்டும். ரசாயன முறை: பாதிக்கப்பட்ட இடத்தில் கார்பன் டைஆக்சைடு 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்ற வேண்டும். வேரழுகல் நோய் அறிகுறிகள்: இந்நோய் இளம் செடிகளிலும் வளர்ந்த செடிகளிலும் தோன்றுகிறது. ஆரம்பத்தில் இலைகள் வாடத் தொடங்குகின்றன. பின்பு இலைகள் காய்ந்து செடியும் காய்ந்து விடுகின்றன. நோய் தீவிரமாக பரவினால் தாக்கப்பட்ட செடிகளில் ஆணி வேரை தவிர மற்ற வேர்கள் யாவும் அழுகிவிடுகின்றன. ஆணி வேரின் மேல்பட்டை அழுகி சிதைந்து நார் நாராக உரிந்து விடுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுத்தாலும் எளிதாக கையோடு வந்துவிடும். தாக்கப்பட்ட வேர்பகுதிகளில் இலை முடிச்சுக்கள் இணைந்திருக்கும். இப்பூசணங்கள் மண்ணில் தங்கியிருந்து பரவும் திறனுடையது. 35 to 39 degrees Centigrade வெப்பநிலையும் களிமண் உள்ள நில அமைப்பும் இந்நோய் அதிகமாக பரவுவதற்கு ஏற்றவையாகும். நூற்புழுக்கள் ஏற்படுத்தும் காயங்கள் வழியாக இப்பூஞ்சான வித்துக்கள் எளிதில் செடியின் உட்சென்று நோயுண்டாக்குகின்றன. இந்நோய் விதை காற்று பாசன நீர் ஆகியவை மூலம் பரவுகின்றது. இப்பூசணம் காய்கறி செடிகள் எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் ஆகியவற்றிலும் நோய்களை உண்டாக்குகின்றன. தடுப்பு முறைகள். விதை நேர்த்தி: 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரடி டால்கம் பவுடர் 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 10 கிராம் அல்லது கார்பன் டைஆக்சைடு 2 கிராம் அல்லது 4 கிராம் திரம் வீதம் கலக்கவும். உயிரியல் முறை: சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரடியை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரம் மண்ணில் கலந்து கடைசி உளவில் இட வேண்டும். ரசாயன முறை: பாதிக்கப்பட்ட இடத்தில் கார்பன் டைஆக்சைடு லிட்டருக்கு 1 கிராம் என்ற வீதத்தில் கலந்து ஊற்ற வேண்டும்.
நண்பர்களே, இதுவரைக்கும் கொள்ளு மற்றும் கொண்டை கடலை சாகுபடி முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிறு வகைகள் துறை பேராசிரியர் முனைவர் கே ஆர் லதா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன நேயர்களே, வேளாண் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம். உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய முகவரி: விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003, தொலைபேசி எண் 243-1055.